நாம் உலகத்தில் கேட்கக்கூடிய செய்திக்கும் நம்முடைய சபையில் கேட்கக்கூடிய செய்திகளுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. தலைகீழ் பாடம் போல நமக்கு சில நேரம் தெரியலாம். சபையில எண்ணிக்கைகளை பெருக்குவதற்காக இன்னைக்கு பிரசங்கிமார் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவருடைய ஒரு பக்கத்தை மாத்திரம் அவர்களுடைய நன்மையான ஈவுகளை ஆசீர்வாதங்களை சொல்லி தேவனுடைய பெயரால தங்களுடைய பெயர்களை பிரஸ்தாவம் பண்ணி தங்களுடைய சபைகளின் எண்ணிக்கைகளை அதிகப்படுத்துவதே அவர்களுடைய நோக்கம். தங்கள் காணிக்கைகளின் வரவை அதிகரிப்பதற்காக அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை கூறலாம். ஆனால் இதுவே மெய்யான சத்தியம் என்ன? சகோதரர் சாக்னு சொன்னாங்க, யோவானானது சுவிசேஷம் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்படி இயேசு சொன்னார். சகோதரர் சாமியல் சொன்னாங்க அப்போஸ்தலர் 14:22 இப்படி அநேக உபத்திரவங்களின் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரும் மற்ற அப்போஸ்தலர்களும் சொன்ன சுவிசேஷம் இதுதான். இப்போ சகோதரர் பிரகாசம் சொன்னது போல உலகத்திலே நமக்கு உபத்திரம் உண்டு. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவ நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவோம். நாம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24 அநேக எச்சரிக்கைகளை ஆண்டவர் சொன்னார். இங்கே இக்காலத்திற்கு தேவையான செய்தி என்று நாம் வாசிக்கிறோம். இக்காலம் என்பது கடைசி காலத்திற்கு மிக நெருக்கமாக உள்ள காலம் என்று நான் யூகிக்கிறேன். இது ஒருவேளை கடைசி காலமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாம் ஒரு மைல்கல் அந்த கடைசி காலத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றே நான் உணர்கிறேன். எனவே அருமையானவர்களே, இப்பொழுது நாம் பார்ப்பது என்னன்னா, 24 ஆண்டவர் அநேக எச்சரிக்கைகளை தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். கடைசி காலத்திற்கு என்ன அடையாளம் என்று சொல்லும் பொழுது அப்ப என்ன சொன்னார்னா, உலகத்தில் எப்படி நடக்கும், சபையில் எப்படி நடக்கும், தனிப்பட்டனுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கும், இப்படி அவர் அப்படி வரிசைப்படுத்தி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். பாருங்கள் இங்கே என்ன எழுதியிருக்கிறார்னா, 24:14-5 அப்படி சொல்ல ஆரம்பித்து, யார் உங்களை முட்டாள்களாக்குவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாலோ, டோன்ட் லெட் எனி ஒன் ஃபூல் யூ. அநேகம் பேர் வந்து என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு உங்களை அநேகம் பேரை தவறாக நடத்துவார்கள். யுத்தத்தை பற்றியும் யுத்தங்களை பற்றிய செய்திகளையும் கேள்விப்பார்கள். இது உலகத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்கே ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ஜாதிக்கு விரோதமாக ஜாதியும் எழும்பி இன்றைக்கு எல்லா இடத்திலையும் மத தீவிரவாதங்களும் பிரிவினைகளும் ஆங்காங்கே எழும்போதே நாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை படிக்கிறவர்கள் மீடியாக்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனவே இப்படி உலகத்தில் மத தீவிரவாதங்கள் உருவாக்கும், அப்புறம் பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், எபோலா என்ற நோயை குறித்து எச்சரிக்கும் பொழுது பயங்கரமான ஒரு அந்த நோயினுடைய தாக்கத்தை குறித்து வாசிக்கும் போது பெற்ற பிள்ளையை ஒரு 100 தூரத்தில் போட்டுவிட்டு பெற்றோர் அழுது கொண்டு நிற்கிறார்கள். நெருங்கவே பயம். அப்படியாக அந்த வைரஸ் ஒரு பக்கம், இப்படி பலவிதமான நோய்களை குறித்து கேள்விப்படாததெல்லாம் இப்பொழுது கேள்விப்படுகிறோம். இது உலகத்தில். உலகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, பலவிதமான கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், யுத்தங்களை பற்றிய செய்திகள், இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இதன கடைசி நாளுக்கு ஆரம்பம் சொன்னார். அதுக்கடுத்து என்ன சொன்னார்னா, 9 then you will be tortured and killed and hated all over the world because of your mind. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கிறபடினால உலகத்தில் எல்லா இடத்திலையும் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள், பகைக்கப்படுவீர்கள், கொல்லப்படுவீர்கள். இதுதான் உபத்திரவம். ஆமர்மையானவர்களே, நமக்கு ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய பரம தகப்பன் சர்வ வல்லமை உள்ளவர் ஏன் இப்படி நடத்துறார் அப்படின்னு கூட யோசிக்கலாம். அவரால் முடியாதா எல்லாமே? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அப்படி நடத்தினார், அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகளை அப்படி நடத்தினார், நம்மை ஏன் நடத்துகிறார்? அவர் அனந்த ஞானம் உள்ளவர். எனவே எது என்ன ரிசல்ட்டை கொண்டு வரும்னு அவருக்கு தெரியும். நம்ம எல்லாருமே வந்து இப்பொழுது வசதி உள்ளவர்களாய் மாறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்கும், நம்ம அநேகம் பேர் அறிந்திருக்கிறோம், நமக்கு வசதி பெருகி செழிப்பு பெருகும் பொழுது நிச்சயமாக நாம் தேவனுடைய வழியை விட்டு தூரம்போம். ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொன்னார். பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஆனால் இன்றைக்கு நிறைய சுவிசேஷர்கள் சபையில் ஆட்களை அழைத்து அவர்களை பணக்காரர்களாக மாற்ற விரும்புகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை அரிதாக்குகிறார்கள் இல்லையா? சொன்னோன்னே எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க, தப்பா பேசிட்டேனா? பணக்காரர்களா, பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் நற்செய்தியை சொல்லி எல்லாரையும் பணக்காரர்கள் ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் அது அரிதான வழியில, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு அரிதான காரியத்தை தானே அவர்கள் நம்மிடத்தில் செய்ய விரும்புகிறார்கள். எனவே அருமையானவர்களே, உலகத்தில் என்ன நடக்கும்ங்கிறது ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அதற்கடி என்ன எழுதியிருக்கிறார்னா, சபையில் என்ன நடக்கும் பாருங்க. உலகத்தில் இப்போ மத தீவிரவாதத்தினால பலவிதமான பிரச்சனைகள். சௌரனைத்து பேசும்போது சொன்னாங்க, கர்வாப்சி, தாய் மதத்திற்கு திரும்பினா தன்மானம், மதம் மாறினா அவமானம், சரி, நம்ம மதத்தை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம். ஆனால் அதன் மூலமாக இன்றைக்கு பல விதமான நெருக்கடிகள் சபைகளில் உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கூட பல நெருக்கடிகள் அது எங்கெங்கே இருக்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான தீவிரவாதிகள் மூலமாக வெளிநாடுகளில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவது, கழுத்து அறுக்கப்படுவதெல்லாம் நாம் வந்து மீடியாக்களையும் செய்தித்தாள் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் எங்கேயோ நடக்கிறதுனால நாம் இங்கே விழிப்பில்லாமல் இருக்க முடியும். தட் கேன் கம், அது வரலாம் சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடியது, கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் நடக்கக்கூடியதான காரியங்கள். ஆனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நேற்று சகோதரர் என்கரேஜ் பண்ணாங்க, அப்படி ஒரு காரியம் நமக்கு வந்து கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதற்கு தேவையான கிருபையை தேவன் நமக்கு தருவார். இந்த பூமியில் எல்லாருக்கும் வியாதியோ, எல்லாருக்கும் பஞ்சமோ, எல்லாருக்கும் உபத்திரவமோ, எல்லாருக்கும் வந்து பாடுகளோ, அப்படிப்பட்டதான உபத்திரவங்களோ ஒரே மாதிரி வர்றதில்லை, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக வரும். அதனால் நாம் வந்து கற்பனையில் அநேக காரியங்களை நினைத்து கலங்க வேண்டியதில்லை, ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், இதோ நீங்கள் வந்து விழித்திருந்து, மாம்சம் பலகீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளதான். மற்ற 26:40 சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமும் பலகீனம் உள்ளது. பேதுருவை பார்த்து சொன்னார், இதோ எல்லாரும் உங்களுடைய நாமத்தை நிமித்தம் இடரில் அடைந்தாலும் சரி, நான் இடரில் மாட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன், நான் வந்து சாக வேண்டியது வந்தாலும் சரி நான் அப்படி செய்யவே மாட்டேன்னு சொன்னார். அவரை பார்த்தா ஆண்டவர் சொன்னார், எப்பா ஒரு மணி நேரமாக அதை என்கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் பலகீனம் உள்ளதுன்னு சொன்னார். எனவே பலகீனமான மாம்சத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தேவன் இந்த வேதத்தில் நிறைய வாக்கு தத்தங்களையும் நிறைய எச்சரிக்கைகளையும் எழுதியிருக்கிறார். இங்கே ஏதோ சொன்னதான எச்சரிக்கையில் உலகத்தில் உள்ளதான காரியங்கள், உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதிட்டு, அப்போ உலகத்திலிருந்து நமக்கு உபத்திரவங்கள் கண்டிப்பாக வரும். பிசாசானவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய உலகத்தின் அதிபதியாகி பிசாசு ஆளுகை செய்கிற உலகத்தில் கண்டிப்பாக தேவ பக்தியுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் உபத்திரம் வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறக்காக தான் ஆண்டவர் சொன்னார். எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு என்ன வழி, அதைத்தான் நேற்று சௌர சாமுவேல் அழகாக பகிர்ந்து கொண்டார். பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சாட்சியாக வாழவே முடியாது. இப்போ பிரபாகர் பேசும்போது சொன்னாங்க, சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஆண்டவரை மறுதளிக்காமல் நம்ம வாழ நம்ம பழகலைன்னு சொன்னால் பெரிய காரியம் வரும்பொழுது எப்படி நம்ம சாட்சியாக நிற்க முடியும்? காலாட்களோட ஓடும்போதே நம்ம தடுமாறிக்கிட்டு இருந்தோம் சொன்னால் குதிரை வீரர்களோட எப்படி நம்ம ஓட முடியும்? எனவே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முதல்ல நம்ம வந்து ஆண்டவரை மறுதளியாமல், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து வழி தப்பி நடக்காமல், ஆண்டவருக்கு பயந்து உண்மையாக வாழ்ந்தால் தான் நம்ம பெரிய காரியத்திலையும் ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம வாழ முடியும், ஆண்டவரை மறுதளிக்காமல் வாழ முடியும். எனவே எச்சரிக்கையான காரியத்தை நாம் விழிப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த தூங்காம விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்ல தூங்காமன்னு சொல்லி நான் எடுக்கல, விழிப்பாயிருந்து ஜெயனவங்கள், ஸ்டே அலர்ட், பி அலர்ட் அண்ட் ப்ரே, விழிப்பாயிருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா நமக்கு ஒரு காரியம் நடக்கும் பொழுது அதிலிருந்து புத்திமான் வந்து தெளிவடையணும். நமக்கு வந்த பின்னாடி தான் அப்படின்னு இல்லை, மற்றவங்களுக்கு நடக்கும் பொழுது, செய்தித்தாளில் படிக்கும் போது, செய்தியை கேட்கும் பொழுது நம் விழிப்பாக இருக்கணும். எப்படின்னா இவர்களுக்கு நடந்தது எனக்கு நடக்க முடியும். அதைத்தான் நம்ம 1 Corinthians 10:12 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், இதோ நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் எழுதியிருக்கு, ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. So be careful if you are thinking, oh, I would never behave like that, let this be a warning to you. நான் இப்படி நடக்க மாட்டேன், இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நான் மறுதளிக்க மாட்டேன், நான் காட்டி கொடுக்க மாட்டேன், நான் இப்படி பேச மாட்டேன்னு வீரப்பா பேசாத. திட் கேன் ஹேப்பன் டு யூ, இது உனக்கு நடக்க முடியும், இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்க. ஃபார் யூ டூ மே ஃபால் இன் டு சின், நீனும் பாவத்தில் விழுந்து போக முடியும். அருமையானவர்கள், இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக தான் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, சபையில் என்ன நடக்க முடியும்? 2 Thessalonians 2:7 தமிழில் இப்படி எழுதியிருக்கு, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது அப்படின்னு. அதை ஆங்கில மொழிபெயர்ப்பை வச்சு தியானிச்சு பார்த்தோம்னாக்கும் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறதுங்கிறத விட அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும்னா அக்கிரமமானது இப்பொழுதே ரகசியமாய் கிரியை செய்கிறது, அக்கிரமமானது இப்பொழுதே ரகசியமாய் கிரியை செய்கிறது. தி ஈவில் இஸ் ஒர்க்கிங் சீக்ரெட்லி நவ். அமர்மையானவர்களே, இப்பொழுது சபையில் அதை பார்க்க முடியுது. ரட்சிக்கப்படாத ஜன கூட்டம் வந்து சபையில் அதிகமாக சேர்ந்தால் எத்தனை பேர் சந்தோஷப்படுறோம், ஓ எண்ணிக்கையில் நம்ம வந்து பெருகிட்டு இருக்கோம்னு. தட் இஸ் எ டேஞ்சரஸ் ஒர்க்கிங். சாத்தான் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் அங்கே வேறொரு நோக்கத்தோடு கூட சபையில் ஜனங்கள் வந்து அதிகம் சேர்ந்தால், சுகத்துக்காக வர்றவங்க, ஆசீர்வாதத்துக்காக வர்றவங்க, ஒரு நல்ல சபை, நல்ல மியூசிக்கு, நல்ல அட்மாஸ்பியர், ஜனங்கள் நல்ல நல்ல ஐக்கியம், நல்லா பழகுறாங்க, நல்லா உதவி செய்கிறாங்க, இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக சபைக்கு வர்றவருடைய கூட்டம் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னு சொன்னால் அக்கிரமம், அக்கிரமக்காரன் ரகசியமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பி கேர்ஃபுல், ரகசியமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்படாத கூட்டம் இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் வரும் பொழுது தேவன் சொன்னார், இதோ நீ வெற்றி அடைய வேண்டிய பகுதி நிறைய இருக்குப்பா, நான் இப்பொழுதே துரத்தி விட முடியும், ஆனால் நான் இப்படி செய்ய போறது இல்லை. ஏன் தெரியுமா? யுத்தத்துக்கு பழகாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எகிப்திலிருந்து கடந்து வரும் பொழுது வழியில பிறந்து வளர்ந்து வாலிபரில் இருக்கக்கூடியவங்க யுத்தத்துக்கு பழகவே இல்லை, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் யுத்தம் செய்து பழகணும். எனவே நான் வந்து அதை செய்ய போறதில்லை, ஆனால் நீ செஞ்சீன்னா நான் கூட. ஆமருமையானவர்களே, இன்னைக்கு யுத்தத்துக்கு பழகாத, ஆவிக்குரிய யுத்தத்துக்கு பயிற்றுக்கப்படாத வாலிபர்கள் நிறைய பேர், புதிதாக வந்தவர்கள் நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கென்று பிரதர் சாக் சொல்லுவாங்க, சபையிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கென்று நாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். நான் வெளியில் போய் இருந்த ஆள் உள்ளே வந்தாச்சுன்னா திருப்தி அடைந்து உட்கார்ந்துட்டோம்னு சொன்னால், சபையிலே பிறந்து வளர்ந்தவங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்கிற கூட்டத்தில் முழு இருதயத்தோடு சபையில் இல்லாதவங்களால தான் நிறைய பிரச்சனை. ஆமருமையானவர்ல, பிரதர் நேற்று சொல்லும்போது சொன்னாங்க, உபாகம 20 இருக்குது, யாரெல்லாம் பயந்தாங்குழியே இருக்கியோ நீ இப்போ வீட்டுக்கு ஓடி போயிருன்னு சொல்லிட்டு. இப்போல என் வீட்டுக்கு ஓடி போயிருந்தாக்கும் நல்லது. ஏன்னா யுத்தத்துக்கு தேவன் தெரிந்து கொள்ளும் போது அப்படிதான், ஆயிரக்கணக்கில் கூட ஜனங்களை தெரிந்து கொண்டு கிடைச்சில நூற்றுக்கணக்கில் போதும், 300 பேர் போதும். ஏன்னா அவங்க தைரியசாலிகளாக நின்றா போதும், எண்ணிக்கை தேவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அங்கே முக்கியம் என்னன்னா அவர்கள் முழு இருதயத்தோடு இருக்க வேண்டும், வைராக்கியமாய் தேவனுக்காக இருக்க வேண்டும். அப்படி முழு இருதயம் இல்லாத ஜனங்கள் தான் இன்னைக்கு பிரச்சனை. எனவே சபையில் நாம் வந்து அரைகுறை இருதயத்தோடு இருக்கக்கூடியவர்கள், ஆசீர்வாதங்களுக்காக இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவருடைய எண்ணிக்கை சபையில் பெருகும் பொழுதெல்லாம் அந்த அக்கிரமக்காரன் சபையிலே ரகசியமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எனவே மூப்பொருளுக்கு இதெல்லாம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. சபையில் எண்ணிக்கை பெருகுதுன்னு நம்ம ஒரு காலம் சந்தோஷப்படவே கூடாது. எனவே அதுக்கடுத்து பாருங்க, சபையில் என்ன நடக்கும்? 11 வசனத்தில் வாசிக்கிறோம், மெனி ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வில் அப்பியர் அண்ட் லீட் மெனி அஸ்ட்ரே. சபையில் கள்ள தீர்க்க தரிசியில் அநேகம் பேர் எழுதுவார்கள், எழும்புவார்கள், கர்த்தருடைய நாமத்தை சொல்வார்கள். அவர்கள் பாவத்தை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்வதே இல்லை. இன்னைக்கு நான் சில கல்வி நிறுவனங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமையான கல்வி அருமையான என்ன குட் எஜுகேஷன் சொல்கிறாங்க, ஆனால் கலாச்சாரம் எப்படின்னாக்கோ அந்த ஏரியா அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. யார் யார் கூட பழகினாலும் சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் அந்த அங்கே அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது பணம், அவங்க கொடுக்கறது அருமையான எஜுகேஷன், நல்ல பிளேஸ்மெண்ட், அதெல்லாம் அவ்வளோதான். அங்கே வந்து மிக்சட் கல்ச்சர், அதனால் அவங்க யார் எப்படி பழகிறாங்க அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை. ஆமருமையானவர்கள், அவங்களுக்கு வேண்டியது ஒன்று தான். அதே மாதிரி தான் சில சபைகள் இன்னைக்கு, அவங்களுக்கு வேண்டியது கூட்டம், அவங்களுக்கு வேண்டியது பணம், அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் இங்கே சபையில் இருக்கக்கூடிய நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா சபையில் எண்ணிக்கை பெருகும் பொழுது கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி அநேகம் பேரை வஞ்சிக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தேவையானது அவங்களுடைய பணம் தான். அப்போ சொன்னாங்க, பேதுரு இதை குறித்து எழுதுகிறார், கள்ள தீர்க்கரிசி குறித்து எழுதும்போது, உங்களுடைய பணத்தை வஞ்சித்து, உங்களுடைய உடைமைகளை வஞ்சித்து பெற்றுக்கொள்வதற்காக அநேக காரியங்களை உங்களுக்கு உபதேசிப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தையில் போன பார்த்தோம்னா, அவங்க வாக்கு பண்ணது எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்தும், மரணத்துக்கு பின்பாக நம்ம அடைய போகிறதான அந்த சந்தோஷத்தை குறித்தும் தான் அவங்க பேசினாங்க. இந்த பூமி கடத்ததான வாக்கு தத்தங்களை அவங்க சொல்லி அவங்க சபைக்கு ஆட்களை சேர்க்கவே இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் இப்படி அநேக உபத்திரங்களின் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். இந்த பூமியில் வாழப்போகிற வாழ்க்கை நமக்கு மெயினாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கும் கண்டிப்பாக கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நித்தியம் நமக்கு மனதில் முதலாவதாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது இது மேன்மையான சத்தியம், இதுக்கு எதை கொடுத்தாலும் தகும்னு இருக்கும். எனவே அங்கே அடுக்கடுத்து வாசிக்கிறோம், நம்ம கள்ள தீர்க்க தரிசியில் எழும்பி அநேகரை வஞ்சிக்கும்படிக்கு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். அநேக வார்த்தைகள் நமக்கு மனசுக்கு பிரியமாக இருக்கும்படிக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து எழுதும்போது தீமத்தை தீர்த்துக்கொள்ள நிருபத்திலாம் என்ன எழுதுறாருன்னு சொன்னாக்கோ, உங்களுடைய காதுகளுக்கு எது பிரியமான செய்தியோ அப்படிப்பட்டதான செய்திகளை கொடுக்கும்படிக்கு அநேகர் எழும்புவார்கள். உங்கள் எதை கேட்டால் உங்களுக்கு பிரியம். இன்னைக்கு பாருங்கள், நிறைய பேர் செய்திகளை கேட்க விரும்புகிறதே இல்லை. பிரதருடைய செய்திகளை கொண்டு கேசட்டில் போட்டால் அருமையான செய்தி நம்ம சொல்கிறோம், ஆனால் அங்கே பாட்டு மியூசிக் கேசட்டை போட்டால் அது பயங்கரமாக விற்கும். ஆனால் இந்த மெசேஜ் செய்தியை வச்சிங்கன்னா விற்காது. இதுக்கு ஏராளமான பணச்செலவு செஞ்சு நீங்கள் கொண்டு சால் போட்டாலும் சரி, அங்கே வந்து டப்பாங்குத்து பாட்டு மாதிரி போட்டு கிறிஸ்துவ பாட்டு வச்சா கூட அந்த கேசட் விற்கும். இது புதுசாக இருக்குது, என்ன வாங்கி பார்ப்போம்ட்டு. ஆனால் இந்த செய்திகளுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. பிரதர் விக்டர்னே காலில் பேசும்போது, டு வாட் யூ ஆர் கிவிங், வாட் வேல்யூ யூ கிவ் ஃபார் எஜுகேஷன், வாட் வேல்யூ யூ கிவ் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவங்களுடைய படிப்பிற்கும் வேலைக்கும் நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து உலகத்துக்கு அதிகமாக இருக்கா, தேவபக்திக்கு அதிகமாக இருக்கா? அருமையானவர்களை, நம்ம யோசிச்சு பார்ப்போம், எது நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது? நம்ம உலக காரியத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்து கல்வியையும் வேலையும் குறித்து நம்ம முக்கியப்படுத்தி பிள்ளைகளை வளர்த்துட்டோம்னா பின்னாடி வந்து எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நாம் வந்து பூமிக்கென்று விதைச்சிட்டு ஆவிக்கென்று எப்படி அறுவடை செய்ய முடியும்? நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கும் போதே வந்து நம்ம வந்து கல்விக்கும் வேலைக்கும் சம்பளத்துக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா அதனுடைய பலன் என்ன, அவங்க நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வருவாங்க, வாஸ்தவம் தான். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அமைதியோ சமாதானமோ சந்தோஷமோ அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அது வேற, அது வேற வித. எந்த மரம் எந்த கனியை கொடுக்கும் நமக்கு தெரியும், நல்ல மரம் தான் நல்ல கனியை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து 12 வசனத்தில் வாசிக்கிறோம், சின் வில் பி ரேம்ப் அண்ட் எவ்ரி வேர் அண்ட் வில் கூல் த லவ் ஆஃப் மெனி. பாருங்க, பாவம் அக்கிரமம் அதிகமாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பார்ப்போம். இதுதான் பரிசுத்தவான்களாகிய தேவ பக்தி உள்ளவங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தையை நான் சொல்றேன் தனிப்பட்ட விதத்தில். ஏன்னா அன்பு தணிந்து போகும். அன்பு இருந்திருக்கு, அது எரியக்கூடிய அக்கினியை போல இருந்திருக்கு. பரிசுத்த ஆவினால, நேற்று பிரபாகர் பேசும்போது சொன்னாங்க, பரிசுத்த ஆவினால தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அந்த அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டது உண்மை. ஆனா அந்த பரிசுத்த ஆவியனுடைய அக்கினி, எரிந்து கொண்டிருந்த அக்கினி இப்பொழுது தணிந்து விட்டது. அப்ப அன்பு தணிந்து என்கிற வார்த்தையில யோசிக்கும் போது அது அன்பு நிறைய இருந்தது, அது அனலா இருந்தது, இப்பொழுது அது குளிர்ந்து போனது, தணிந்து போனது. இந்த நிலைமை யாருக்கு வர முடியும்? நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வர முடியும். இதுதான் கடைசி காலத்தை குறித்து நமக்குள்ளதான எச்சரிக்கை. எப்படி இது வருது அப்படின்னு சொன்னா பாருங்க, சங்கீதக்காரன் 73 சங்கீதத்துல தாவீது எழுதி வச்சார். அந்த காலத்திலேயே சங்கீதம் 73 என்ன எழுதி வச்சார்னா, பாருங்க, உலகத்தில் உள்ள மனிதர்கள் அக்கிரமக்காரர்களா இருக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே லகுவா இருக்கு. 3 வசனத்துல வாசிக்கிறோம், ஐ வாஸ் என்விஎஸ் ஆஃப் த ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் த ப்ரௌட் அண்ட் விக்கெட். பெருமையுள்ளவர்கள் அக்கிரமக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் செழிப்பாயிருக்கிறத பார்த்து எனக்கு பொறாமையாக இருந்தது. அவர்கள் நினைத்ததெல்லாம் கிடைக்குது, அவங்க வந்து ரொம்ப கொழுமையா வளர்றாங்க, அவங்களுக்கு எந்த விதமான உபத்திரமும் கிடையாது, அவங்க விரல் நீட்டி எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. லுக் அட் தீஸ் 12 வசனம், லுக் அட் தீஸ் மென் ஆஃப் அரோகன்ஸ், தே நெவர் ஹாவ் டு லிஃப்ட் அ ஃபிங்கர், தேர் இஸ் அ லைஃப் ஆஃப் ஈஸ் அண்ட் ஆல் த டைம் தேர் ரிச்சஸ் மல்டிப்ளை. அவர்களுக்கு வந்து ஒரு விரலை கூட அசைச்சு வேலை செய்ய வேண்டியது இல்லை, அவங்களுடைய பணம் செல்வம் பெருகி கொண்டே போகிறது. அதை பார்க்கும் பொழுது பக்தி உள்ளவன் யோசிக்கிறான், நான் விருதாவாகத்தான் இவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறதோ. அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஹாவ் ஐ பீன் வேஸ்டிங் மை டைம், ஒய் டேக் த ட்ரபிள் டு பி பியூர், நான் எதுக்காக பரிசுத்தமாக வாழணுங்கிறதுக்காக இவ்வளவு சிரமப்படணும், அவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது என்று அவன் யோசித்து ஆரம்பித்தான். அதுக்கடுத்தாப்புல எழுதுறாரு, இஃப் ஐ ஹட் ரியலி செட் தட் ஐ உட் ஹாவ் பீன் அ ட்ரைட்டர் டு யுவர் பீப்புள், உண்மையிலேயே நான் அதை சொல்லியிருந்தா உங்களுடைய ஜனங்களுக்கு நான் ஒரு காட்டி கொடுக்குறவன போல இருப்பேன். அருமையான உள்ளே, இப்படி தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பார்க்குறோம். பணம் பணம்னு தெரிகிறவங்க பணக்காரர்களாகிறாங்க, அவங்க தேவ பக்தி உள்ளவர்கள் அல்ல, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் செழிப்பு இருக்குது, அவங்க நினைக்கிறதெல்லாம் வாய்க்குது, அவங்க தொழில் வாய்க்குது, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. நான் தேவ பக்தி உள்ளவனாக வாழணும்னு சொல்லிட்டு என்னையே ஒருத்து கஷ்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் இப்படி நான் கடந்து போகிறேனே, எனக்கு என்ன பிரயோஜனம், நான் எதுக்காக இப்படி செய்யணும், விருதாவாக தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையில் தேவ பக்தியானது குளிர்ந்த நிலைமைக்கு போய்விடுவான், பின்மாறி போய்விடுவான். அவன் ஒருவேளை மற்ற தேவ பக்தி உள்ள ஜனங்களை காட்டி கொடுக்குறவனாக கூட மாற முடியும். அதுதான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு தேவன் தரக்கூடிய எச்சரிக்கை. அருமையானவர்களே, முடிவு பரியந்த நிலை திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் முடித்தார். முடிவு பரியந்த நிலை திருப்பவன். மொத்தத்தில் நாம் இந்த கடைசி காலத்தில் தேவ பக்தி உள்ளவங்களா வாழணும்னா, நேற்று நம்ம கேட்டது போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு கண்டிப்பாக அவசியம். பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாமல் நம்மளால் சாட்சியாக வாழ முடியாது. யோவான் 14:26 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள பலனை தருவார், நமக்காக ஜெபிப்பார், நமக்கு உண்மையான சத்தியத்தை போதிப்பார், அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் வேதத்திலிருந்து நமக்கு வேத வசனங்களை நினைப்பூட்டுவார், ஏற்ற வேலையில் நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய, நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தையை, நம்ம எதிர்காலத்தில் என்ன செய்ய போங்கிற நேரத்தில் ஆறுதல் அடிக்கக்கூடிய வார்த்தைகள், துன்பத்தில் ஆறுதல் துவண்ட நேரத்தில் உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், பாவ சோதனைகளை வெற்றியை தரக்கூடியதான எச்சரிக்கைகள், இப்படி பரிசுத்த ஆவியானவர் தான் தர முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல் நம்ம சாட்சியாக வாழவே முடியாது. சபையில் இன்னைக்கு உள்ள அவ்வளோ நிலை என்னன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீங்களான்னு கேட்டால், நான் பெற்றுக்கொண்டேனா இல்லையாங்கிற நிச்சயம் எனக்கு இல்லை பிரதர்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றனா இல்லையாங்கிற நிச்சயம் எனக்கு இல்லை. இதுதான் இன்னைக்கு அனைவரும் பேருடைய நிலைமை. அருமையானவர்களுடைய, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நான் பெற்றேனா இல்லையாங்கிற நிச்சயம் இல்லைன்னா நான் பெறலைன்னா வச்சுக்கிடுவோம். பரிசுத்த ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் சாட்சியா வாழணும் அப்படின்னு கேட்டா தேவன் தருவாரா இல்லையா? லூக்கா 11:13 வாக்கு பண்ணியிருக்கிறார் தேவன், பரிசுத்த ஆவியை கேட்கிறவர்களுக்கு அவர் நிச்சயமாக தருவார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் எனக்கு அந்த நிச்சயம் வரும் வரைக்கும் நான் ஜெபிக்க வேண்டியதுதானே? அநேகம் பேருக்கு சபையில் அந்த வார்த்தையை குறித்து ஒரு பிரசங்கத்தை கேட்டால் ஒரு வாரம் 2 ஜெபம் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான், அதோட விட்டுறது. அப்புறம் எனக்கு அபிஷேகம் கிடைச்சதா இல்லையா தெரியல. தேவ சித்தம் என்னன்னு கண்டுகொள்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் தெரியல. திருமணம் முதலிய முக்கிய காரியங்கள் வரும்பொழுது கூட தேவ சித்தத்தை அவர்களால் கண்டுகொள்ள முடியல.
இப்படி இருந்தா நிச்சயமா சொல்றேன், கடைசி காலத்துல நான் வஞ்சிக்கப்பட்டு மோசம் போய்விட முடியும். நம்முடைய இருதயத்துல இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, யூ ஆர் டிவைடட் பிட்வீன் வேர்ல்ட் அண்ட் லார்ட், யுவர் லாயல்டி இஸ் டிவைடட் பிட்வீன் தி வேர்ல்ட் அண்ட் தி லார்ட். நீங்கள் இருமனம் உள்ளவர்களாய், உங்களுடைய தேவ பக்தியானது உலகத்தின் ஒரு பக்கம் கொஞ்சம் ஈர்க்கப்பட்டு, தேவ பக்தியானது ஒரு பக்கம் தேவ பக்தியின் பக்கம் வேணும், ரெண்டு வேணும் நினைக்கிறீங்க, முடியாது. ஒன்று தேவன், இல்ல உலகம். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியவே முடியாது. எனவே திங்க் யுவர் செல்ஃப், முழு இருதயத்தோடு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிரதானமாய் வேண்டியது தேவனா இல்ல உலகமா? யுவர் லாயல்டி இஸ் டிவைடட் பிட்வீன் வேர்ல்ட் அண்ட் த லார்ட். நீ உங்களுடைய தேவ விசுவாசமானது தேவனுக்கும் உலகத்துக்கும் பிரிந்திருக்கிறது. எனவே நாம் ஒன்று செய்வோம், முழு மனதோடு கூட ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டோம்னு சொன்னா, எந்த கடைசி காலத்தில் இருந்தாலும் சரி, என்ன உபத்திரங்கள் வந்தாலும் சரி, தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தை அது நமக்கு தான். ஆனா நாம வந்து இன்னும் இருமனம் உள்ளவங்களா குந்தி குந்தி நடந்தோம்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெறாதவர்களா இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம சாட்சி இழந்து காட்டி கொடுக்கிறவர்களாம் போக முடியும், பின்மாற்றம் அடைகிறவர்களாம் ஆக முடியும். எனவே இப்பொழுதே தீர்மானம் எடுப்போம், இப்பொழுதே பரிசுத்தாவின் வல்லமையான அபிஷேகத்தை அனுதினமும் நம்ம வந்து போராடி ஆண்டவர்கிட்ட கேட்போம், கண்டிப்பா தேவன் அபிஷேகிப்பார். அவர் அழைத்தவர் உண்மையில், அவர் முடிவு நம்ம அப்படியே நடத்துவார். ஆமென்.